சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் ஈரான் அணு உலைகளை தாக்க இஸ்ரேல் தயார்படுத்துகின்றது. ஈரானின் தாக்குதலினால் இஸ்ரேல் பங்கு சந்தையில் ஏற்பட்ட பாதிப்பு என்ன? இஸ்ரேல் இராணுவத்தினர் மீது தாக்குதலை தொடங்கியிருக்கின்றது ஹிஸ்புல்லா. இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். அதிரடியாக ஆரம்பிக்கப்பட்ட ஈரான் இஸ்ரேல் மோதலானது உலக நாடுகளின் வலியுறுத்தலினால் சற்று தணிந்துள்ளது என்றே கூற வேண்டும். மீண்டும் போர் ஏற்படுவதும் ஏற்படாமல் இருப்பதும் இஸ்ரேலின் கையில் கொடுத்துவிட்டது ஈரான். இதன்படி சிரியாவில் நடத்திய தாக்குதலுக்கான பதிலடியாக ஈரான் ஒரே இரவில் இஸ்ரேல் மீது 300 மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த தாக்குதலானது பங்குச்சந்தையில் எதிரொலித்துள்ளது. டெல்லவி பங்குச்சந்தையின் குறியீடு 0.4 வீதம் சரிந்துள்ளது. இதேபோல் ப்ளூஷிப் பங்குச்சந்தையின் குறியீடு 0.3 வீதம் குறைந்துள்ளது. இஸ்ரேலின் பெரிய வங்கிகளின் அளவும் 0.4 வீதம் சரிந்துள்ளது. மேலும் இன்சூரன்ஸ் அண்ட் பினான்சியல் சர்வீஸ் நிறுவனங்களின் பங்குகள் ஒரே நாளில் 0.9 வீதமாக குறைந்துள்ளது. பெரும்பாலான வர்த்தக நிறுவனங்களின் பங்குச்சந்தை சரிவினால் இஸ்ரேலில் முதலீடு செய்துள்ள தொழிலதிபர்கள் கலக்கமடைந்துள்ளார்கள். ஏற்கனவே போரின் அழுத்தத்தில் இருக்கும் இஸ்ரேலின் நெடுஞ்சாக அரசாங்கத்திற்கு இந்த பங்குச்சந்தையின் சரிவும் மேலும் அழுத்தத்தினை அதிகரித்துள்ளது. இவை அனைத்தையும் எவ்வாறு பெஞ்சமின் நெதன்யாகுவின் அரசாங்கம் சமாளிக்கப் போகின்றது என்பது அனைவரின் கேள்வியாக உள்ளது. அடுத்து இஸ்ரேல் மிக வலிமையான பல அடுக்கு ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை கொண்டிருப்பது குறித்து ஈரானியர்கள் கவனத்தில் கொண்டிருப்பார்கள் என்று முன்னாள் மொசாட் அதிகாரி ஸ்மாய்சன் கூறுகின்றார். ஈரானின் தாக்குதல் இஸ்ரேலில் உண்மையான பேரழிவை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டதா அல்லது ஒரு பெரிய புதிய போரை இது தவிர்க்குமா என்று ஆய்வாளர்களால் விவாதிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையிலேயே முன்னாள் மொசாட் அதிகாரி கூறிய கருத்து பெரும் சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கின்றது. மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்க மையத்தின் துணைத் தலைவரான மோனா யாகோபியான் இது குறித்து தெரிவிக்கையில், டமாஸ்கஸில் நடந்த வேலை நிறுத்தத்திற்கு பகிரங்கமாக பதிலடி கொடுப்பதற்கும் இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கையை தூண்டுவதை தவிர்ப்பதற்கும் இடையே ஈரான் சமநிலையை அடைந்துள்ளது. மேலும் இஸ்ரேலிய பொதுமக்கள் யாரும் கொல்லப்படவில்லை என்பதால் ஈரான் மற்றும் இஸ்ரேல் தாம் வெற்றி பெற்றதாக கோர முடியும் என்பதோடு ஏற்பட போகும் பெரும் சரிவை தடுக்க முடியும் என்றும் கோரியுள்ளார். இதேவேளை சில ஆப்பிரிக்க அரசாங்கங்கள் இஸ்ரேலையும் ஈரானையும் மோதலை அதிகரிப்பதை தவிர்க்குமாறு வலியுறுத்தியிருக்கின்றன. இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு உண்மையான மற்றும் தற்போதைய அச்சுறுத்தலை பிரதிபலிக்கின்றது என்றாலும் இஸ்ரேல் தனது பதிலில் மிகவும் நிதானத்தை காட்ட வேண்டும் என்று கென்யாவின் ஜனாதிபதி கூறுகின்றார். போரிடும் கட்சிகள் அதிக கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக பலவீனமான பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரிக்கும் எந்த செயலையும் தவிர்க்க வேண்டும் என்றும் தென்னாப்பிரிக்காவின் அரசாங்கம் கூறுகின்றது. நைஜீரியாவின் வெளியுறவு அமைச்சகம் இஸ்ரேலையும் ஈரானையும் மோதல்களை அமைதியான முறையில் தீர்ப்பதற்கான உலகளாவிய உறுதிப்பாட்டை பிரதிபலிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை ஹிஸ்புல்லா போராளிகள் லெபனானுக்குள் வெடிகுண்டுகளை வைத்து இஸ்ரேலிய வீரர்கள் எல்லை தாண்டிய பிறகு அவற்றை வெடிக்கச் செய்ததாக ஹிஸ்புல்லா ஒரு அறிக்கையில் கூறுகின்றது. தினசரி எல்லை தாண்டிய மோதல்களின் 6 இதுபோன்ற தாக்குதலை ஹிஸ்புல்லா கூறியது இதுவே முதல் முறையாகும். முன்னதாக இஸ்ரேல் ராணுவம் வடக்கு எல்லைப் பகுதியில் வெடித்ததில் 4 வீரர்கள் ஒரே இரவில் காயமடைந்ததாக கூறியது. ஆனால் எல்லையில் எந்த பக்கம் என்பதை குறிப்பிடவில்லை. இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே வெடித்த கொடிய வன்முறை பெரும்பாலும் எல்லைப் பகுதியில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் எல்லையின் இருபுறமும் உள்ள 1,000+ பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து சனிக்கிழமை இரவு இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஆதரவாளர்கள் பலர் பலஸ்தீன் ஆதரவு சின்னங்களுடன் தெஹ்ரானின் தெருக்களில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் இஸ்லாமிய குடியரசை விமர்சிக்கும் ஏராளமான ஈரானியர்கள் இந்த அரசின் செயல்பாடுகள் அனைத்தும் ஈரானிய மக்களின் கருத்துக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது என்று சொல்ல முடியாது என்கின்றார்கள். இதேவேளை தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் பதிலடி எவ்வாறு இருக்கும் என்று ஈரானியர்கள் அஞ்சுவதால் நேற்று முன்தினம் இரவு முதல் மக்களிடையே ஒரு பதட்டமான சூழல் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. உணவு எரிபொருள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வைக்க மக்கள் முயன்று வருவதாகவும் அந்த நாட்டு ஊடகங்கள் கூறுகின்றன. தெஹ்ரான் மற்றும் பிற முக்கிய நகரங்களில் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் நிற்க தொடங்கியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அதே நேரத்தில் பல்பொருள் அங்காடிகளை நிரம்பி வழிகின்றன. ஈரானில் சமீபத்திய போராட்டங்களின் போது காசா வேண்டாம், லெபனான் வேண்டாம், ஈரானுக்காக என் உயிரை தியாகம் செய்கின்றேன் போன்ற கோஷங்கள் பரவலாக எதிரொலித்தன. வெளிநாடுகளில் போராளிகளை ஒழுங்கமைக்கவும் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கவும் ஆயுதம் வழங்கவும் ஈரான் செலவழித்த பல $1 பில்லியன் நிதியை தங்கள் நாட்டின் வளர்ச்சி மற்றும் எதிர்கால நலனுக்காக சிறப்பாக பயன்படுத்தி இருக்கலாம் என்று பல ஈரானியர்கள் வாதிடுகின்றார்கள். குறிப்பாக மேற்காசிய பிராந்தியம் பாரிய மனித அழிவுகளுக்கு தயாராவதாக தெரிவதாக சர்வதேச வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். இஸ்ரேல் ஹமாஸ் போர் பலஸ்தீனர்களை மட்டுமல்ல பிராந்திய நாடுகளின் சாதாரண அரேபியர்களையும் அழிவுக்கு உள்ளாக்க ஆரம்பித்துள்ளதாக தென்படுகின்றது. ஹமாஸ் அமைப்பின் முக்கியஸ்தர் இஸ்மாயில் ஹனியின் மூன்று மகன்கள் மற்றும் பேர குழந்தைகள் இஸ்ரேலிய வான் தாக்குதலில் கொல்லப்பட்டமை மேலும் ஹமாஸ் இயக்கத்தின் தாக்குதல் தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. ஹமாஸ் இஸ்ரேல் போரின் ஆரம்ப காலங்களை விட தற்போது இஸ்ரேலிய தாக்குதல் ஹமாஸ் அமைப்பின் பிரதான தளபதிகள் கொல்லப்படுவதும் அதிகமாக உள்ளது. அதனால் இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கோ அல்லது தெற்கு காசா மீதான தாக்குதலை நிறுத்துவது பற்றியோ கவனம் கொள்ளாது என்பதும் தெளிவாக தெரிகின்றது. மறுபக்கத்தில் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுப்பது போல் அமெரிக்கா அதட்டி கொண்டாலும் அதன் உண்மையான வடிவம் தற்போது தெரிந்துள்ளது. ஆனாலும் ஈரான் இஸ்ரேல் போர் பதட்டம் மேற்காசியாவை உலுக்குவதாகவே தெரிகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுப்பதாக இந்த பகுதியில் பல தடவைகள் வெளிப்படுத்தப்பட்டது. அமெரிக்க இஸ்ரேல் முறுகலானது வெறும் ஏமாற்று மட்டுமே என்றும் கூறப்படுகின்றது. ஈரான் தனது சிரியாவில் அமைந்துள்ள தூதரகம் மீதான இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலடி வழங்கப்படும் என்று தெரிவித்ததுடன் அமெரிக்காவை விலகியிருக்குமாறும் கேட்டுக்கொண்ட அறிவிப்பு வெளியான பின்னர் இடுமு கவசம் போல் இஸ்ரேலை அமெரிக்கா பாதுகாக்கும் என்று பைடன் தெரிவித்தார். இதுவரை இஸ்ரேலுக்கு எதிராக முன்வைத்த அனைத்து கருத்துக்களும் போலியானவை என்று பைடன் உறுதிப்படுத்தியிருந்தார். ஏறக்குறைய அமெரிக்காவே இஸ்ரேல் ஹமாஸ் போரின் முக்கிய பங்காளி. இஸ்ரேலை பாதுகாப்பது அமெரிக்காவும் மேற்கு நாடுகளும் அவற்றின் நேட்டோ ராணுவ அமைப்பும் என்பது போர் தொடங்கியதிலிருந்து உணரக்கூடியதாக அமைந்திருந்தது. இஸ்ரேலை சாடுவது, உணவுப் பொதிகளை வீசுவது, போர் நிறுத்தத்திற்கு உழைப்பது போன்ற பல விடயங்களை திட்டமிட்டே மேற்கு பிரயோகிக்கின்றதாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றது. குறிப்பாக ஈரான் இஸ்ரேலுடன் நேரடி போருக்கு போவதற்கான வாய்ப்பு இல்லை என்றே ஆய்வுகள் கூறுகின்றன. அதற்கு பல காரணங்கள் உண்டு. ஈரானின் இஸ்ரேல் மீதான போர் ஹிஸ்புல்லா, ஹமாஸ் மற்றும் ஹவுதி கிளர்ச்சி குழுக்கள் மூலமே நிகழ வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. ஏனெனில் அத்தகைய மூன்று குழுக்களுக்கும் ஈரானின் ஆதரவு உள்ளதாக தெரிகின்றது. அத்தகைய ஆயுத குழுக்களை முன்னிறுத்தியே ஈரான் இஸ்ரேல் மீதான போரை நிகழ்த்துவதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கருதுகின்றன. அது மட்டுமன்றி அத்தகைய குழுக்களுக்கான ஆயுத அளபாட விநியோகத்தை ரஷ்யா மற்றும் சீனா வழங்குவதாகவும் இஸ்ரேல் மீதான போர் சர்வதேச பரிமாணம் கொண்டதாக விவாதிக்கப்படுகின்றது. ரஷ்யா, சீனா, ஈரான் மற்றும் வடகொரியா என்பன இந்த போருக்கான ஆயுத அளபாட விநியோக சக்திகள் என்ற அடிப்படையில் இஸ்ரேலை மேற்குலகமும் செயற்படுகின்றன. ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்குவது போன்று அல்லது மேற்குலகம் இஸ்ரேலுக்கு ஒத்துழைப்பது போன்று ரஷ்யா, சீனா, ஈரான் மற்றும் வடகொரியா ஹமாஸ் அமைப்புக்கோ ஏனைய கிளர்ச்சி குழுக்களுக்கோ ஆதரவு வழங்காது என்றே கூறப்படுகின்றது. எனவே இஸ்ரேல் ஈரான் பதட்டம் போராக மாறுவதற்கான அகர்வுகளை இழந்து வருகின்றது. அத்தகைய உத்தியை ஈரான் மேற்கொள்வதே ஈரானுக்கு பாதுகாப்பானது என்றும் கூறப்படுகின்றது. எனவே இஸ்ரேல் ஈரான் பதட்டம் போராக மாறுவதற்கான அகர்வுகளை இழந்து வருவதாகவே ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.
இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.